மன்னபால் விஜயகலா மகேஸ்வரன்.
சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, 2017 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திலே உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தமைக்கு முதற்கு நான் நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அத்தோடு இந்த 2017 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை எங்களுடைய மேன்மை தங்கிய ஜனாதிபதி, கௌரவ பிரதமர், அதேபோல் எங்களுடைய கௌரவ நிதியமைச்சர் ரவி கருணாநாயக் அவர்கள், நான் நினைக்கின்றேன் பெரிய கஷ்டத்தின் மத்தியில்தான் இந்த வரவு செலவு திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் சபைக்கு. ஆனால் இந்த வரவு செலவு திட்டம் எங்களுடைய மலையகம், வடக்கு கிழக்கு போன்ற வர்ம கோட்டுக்கு வாழ்கின்ற சிறுபான்மையின மக்களுக்கு ஒரு நல்ல வரவு செலவு திட்டமாக அமைந்திருக்கின்றது. அதற்கு நான் இந்த இடத்திலே இந்த சிறுபான்மையின மக்கள் சார்பில் நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால், கடந்த காலங்களில் கடந்த கால அரசாங்கம் வரவு செலவு திட்டம் தயாரித்து வரவு செலவு திட்டத்தை அவர்கள் கொண்டு போவார்கள். முதலில் பாதுகாப்பு அமைச்சுக்கு கூடின நிதியை ஒதுக்குவார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு விருப்பமான அமைச்சர்கள் இருப்பார்கள், அந்தஸ்துள்ள அமைச்சர்கள், அவர்களுக்கு விருப்பமான முறையில்தான் அந்த வரவு செலவு திட்டத்திலே நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்று பார்க்கும்போது நான் இன்று இந்த கட்சியில் இருக்கின்றேன். அது ஆனால் எங்களுடைய அரசாங்கம் வந்து தேசிய அரசாங்கம், ஸ்ரீலங்கா சொந்த கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, அதேபோல் எங்களுடைய தமிழ் பிரதேசங்களிலே பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதிலே இருக்கின்றார்கள். எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இருக்கின்றார் எங்களுடைய இந்த தேசிய அரசாங்கத்திலே. அதேபோல் மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரதி குழுக்களின் தலைவராக செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி எல்லாரும் ஒற்றுமையாக கொண்டு போகின்ற ஒரு நல்லாட்சி அரசாங்கம், தேசிய அரசாங்கம். ஆனால் இந்த அரசாங்கத்தில் வறுமை கோட்டுக்கு வாழ்கின்ற எங்களுடைய சிறுபான்மையின மக்களுக்கு அமைத்து தந்திருக்கின்றார்கள். இதற்கு நாங்கள் நன்றி. ஆனால் கடந்த கால அரசாங்கம் அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் எந்தெந்த அமைச்சர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் தான் அந்த வரவு செலவு திட்டம் அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு உதாரணமாக கடந்த கால அரசாங்கத்தில் எங்களுடைய மலையகம், வடக்கு கிழக்கு மக்கள் முற்றாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் ஊடாக எங்களுடைய மலையகம், வடக்கு கிழக்கில் பாதிக்கப்பட்டுள்ள எங்களுடைய இளம் சமுதாயம் இருக்கின்றது. இன்றைக்கு கல்வி நிலையை எடுத்துக்கொண்டால் இன்று மட்டுக்கும் மலையகத்திலும் சரி, வடக்கிலும் சரி, கிழக்கிலும் சரி, அதாவது ஓலை குடிசையின் கீழ் நிலத்திலிருந்து எங்களுடைய கல்வி சிறார்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இது இன்றுமே எங்களுக்கு மனவருத்தத்தை கொடுக்கின்றது. ஆனால் நல்லாட்சி அரசாங்கத்தில் கடந்த காலத்தில் விட கடந்த வருடம் இந்த வருடத்துக்கான நிதியில் நாங்கள் கூடுதலான நிதியை எங்களுடைய வடக்கு கிழக்கு மலையகத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றோம். அதிலிருந்து நிறைய பலன் பெற்றிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், மாகாண சபை கடந்த காலங்களில் இயங்கவில்லை. கடந்த கால அரசாங்கம் அதாவது ஒரு தன்னிச்சையான அதிகாரத்தை வைத்து நடத்தியிருந்தபடியினால் நாங்கள் வடமாகாண சபையை பெற்றிருந்தாலும் அதற்கான நிதியோ இல்லாட்டி அதற்கான நிர்வாகத்தையோ கடந்த கால அரசாங்கம் வழங்கவில்லை. ஆனால் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் அவர்கள் நிர்வாகத்தை, அதாவது இவர்களுக்கு வழங்காது விட்டாலும் அவர்களுக்கான நிதியை முழுமையாக கொடுத்திருக்கின்றார்கள். இந்த அரசாங்கத்தின் ஊடாக எங்களுடைய வடமாகாண சபை இன்று சுதந்திரமாக அதாவது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் வாய் கட்டித்தான் வைத்திருந்தார்கள். அது நான் நினைக்கின்றேன் கதிர்காமத்தில் தான் வாய் கட்டி பூசை வென்றது. ஆனால் எங்களோட வடமாகாண சபையும் அந்த நிலையில் தான் கடந்த காலங்களில் 2014 ஆம் ஆண்டு வரைக்கும் இருந்தது. எங்களுடைய நல்லாட்சி அரசாங்கம் எப்பொழுது நாங்கள் ஜனாதிபதியை மாற்றினோமோ 2015 8ஆம் தேதிக்கு பிறகு நாங்கள் சுதந்திரமாக, அதாவது சுவீட்சமாக வாழக்கூடியதாகவும் எங்களுடைய சுதந்திரமான கருத்துக்களை இங்கே பரிமாறக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஆகையால் தான் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய ஆதங்கங்களை இங்கே வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் இன்று அதிகாலை முதல் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே எதிர்கட்சியில் இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் வேணுமானால் எங்களுடைய நல்லாட்சி அரசாங்கத்தின் ஊடாக இணைந்து இந்த நாட்டை கட்டாயம் கட்டியெழுப்பக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டமானது ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஏற்ற வகையில் இங்கே, அதாவது வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படவில்லை. இந்த வரவு செலவு திட்டமானது நாட்டு மக்களை எந்த விதத்தில் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும், எப்படி முன்னேற்ற வேண்டும், அதற்கேற்ற வகையில் தான் இந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கின்றது. ஆகையால் இவர்கள் தங்களுடைய சொந்த பிரச்சனைகளை, தங்களுடைய கட்சிகளை வளர்ப்பதற்கு, தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆசனங்களை கூட்டுவதற்காக இங்கே இந்த வெறும் பொய் அரசியல்வாதிகள் பொய்யாக இந்த எங்களுடைய இந்த பாராளுமன்றத்திலே வந்திருந்து தங்களுடைய தனிப்பட்ட சுயநல நோக்கத்துக்காக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். கடந்த காலத்தில் எங்களுடைய தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்திருக்கின்றார்கள் முள்ளிவாய்க்காலிலே. இதற்கு பேசுவதற்கு, குரல் கொடுப்பதற்கு இங்கே பாராளுமன்றத்தில் யாருமே கிடையாது. இன்று பாருங்கள், தங்களுடைய வரவு செலவு திட்டத்திலே விலைவாசிகளை அதிகரித்திருக்கின்றன, விலைவாசிகளை குறைக்கவில்லை. அதாவது பாடசாலை மாணவர்களுக்கு டெப்பை வழங்குகின்றார்கள், அப்ப அதே போல ஆசிரியர்களுக்கு வழங்குகின்றார்கள் என்று அவர்கள் கேலித்தனம் பண்ணுகின்றார்கள். இன்னுமே இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே நாங்கள் இன்று இருக்கின்றோம். 2 வருடமாக இன்னுமே எத்தனையோ பாடசாலை மாணவர்கள் டெப்பை கூடி காணவில்லை. அவர்கள் லேப்டாப்பை காண முடியாத பாடசாலை மாணவர்கள் கூட இன்றும் இருக்கின்றார்கள். ஆகையால் உங்களுக்கு வேண்டாது விட்டால் எங்களுடைய கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, அதாவது ஏழை மக்கள், நான் நினைக்கின்றேன் மலையகம், வடக்கு கிழக்கு போன்ற பிரதேசங்களை நீங்க வந்து பார்த்தால் தெரியும், இன்னுமே அதுகள் சரியான ஒரு கல்வி நிலையிலே அடையாத நிலை இருக்கின்றது. உதாரணமாக என்னுடைய ஒரு பிரதேசத்தை எடுத்துக்கொண்டாலே, நான் யாழ் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து தேர்தலில் நாம் வாக்கு வெற்றி பெற்று இங்கே பாராளுமன்றம் வந்திருக்கின்றேன். அந்த வட்டுக்கோட்டை தொகுதி, அதே போல் எங்களுடைய தீவகத்தை எடுத்துக்கொண்டார், நெடுந்தீவு, வேலனை, ஊர்காட்டுறை போன்ற பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால் தேசிய ரீதியில் கடைசியான ஒரு வலையகத்தில் தீவக வலையம் கல்வி நிலையில் இருக்கின்றது. இப்படி பார்க்கும் போது கடந்த கால அரசாங்கத்தில் 20 வருட காலமாக அந்த பிரதேசத்திலே இங்கே தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் இருந்த பிரதேசம்தான் இன்று தேசிய ரீதியிலே கல்வியிலே கடைசி நிலையில் 98வது வலையமாக இருக்கின்றது. இப்படி பார்க்கும் போது இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே கல்வி நிலைக்கான சகல வசதிகளையும் இந்த நல்லாட்சி அரசாங்கம் வரவு செலவு திட்டத்திலே அமைத்து கொடுத்திருக்கின்றது. இன்று வடக்கு கிழக்கு, அதே போல் மலையத்தை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ மாகாண சபைக்குட்பட்ட பாடசாலைகளில் தளபாடங்கள் இல்லை, அங்கே ஒரு மலசல கூட வசதிகள் இல்லாது இருக்கின்றன. அங்கே படிப்பதற்கு பாடசாலை மாணவர்களுக்கு சரியான போக்குவரத்து, அதாவது போக்குவரத்து பஸ்கள் இல்லாத நிலை, வீதிகள் போடப்படாத நிலை கடந்த காலங்களில் இருந்து கூடி இருந்திருக்கின்றது. ஆனால் எங்களுடைய இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் ஊடாக நாங்கள் இன்று கடந்த வருடம் இந்த வருடம் இதற்கான சிறு சிறு வேலைகளை செய்து கொடுத்திருக்கின்றோம். ஆனால் பூரணமாக செய்து கொடுக்கப்பட வேண்டியுள்ளது. ஆனால் இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே எங்களுடைய வரவு செலவு திட்டத்தின் ஊடாக எங்களுடைய மலையகம், வடக்கு கிழக்கு போன்ற பிரதேசங்களுக்கு கூடின நிதிகளை வழங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் இவர்கள் அந்த நிதியை சரியான முறையில் பாவிக்கவில்லை. அந்த கடந்த கால அரசாங்கம் தாங்கள் எங்க பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்களோ அந்த பிரதேசங்களை தான் தக்க வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று நல்லாட்சி அரசாங்கத்தில் அப்படியல்ல, நாங்கள் தேசிய அரசாங்கத்தை அமைத்து வைத்திருக்கின்றோம். ஆகையால் சகல கட்சிகளும் சேர்ந்துதான் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் ஊடாக நாங்கள் இன்று எங்களுடைய பிரதேசங்களை அபிவிருத்தி செய்கின்றோம். உதாரணமாக ஒரு கிராமத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு அரசியல்வாதியும் கையடிக்க முடியாத ஒரு நிலையில் தான் அந்த பணம், அதாவது செலவிடப்படுகின்றது. அந்த ஒரு பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் அந்த பிரதேசத்திலே அந்த பிரதேசத்துக்குள்ள கிராம சேவரின் தலைமையில் அந்த பிரதேசத்துக்குரிய அமைப்புகளின் தலைவர்கள் தான் ஒன்று கூடி அந்த நிதியை எப்படி செலவழிப்பது, எங்கு செலவழிப்பது என்று அவர்கள் அதாவது தெரிவு செய்கின்றார்கள். ஆனால் இங்கு இருக்கின்ற சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு, ஆனால் எங்களுடைய தேசிய அரசாங்கத்திலே தங்களுக்கு செஞ்ச வகையில் தான் இந்த நிதிகளும் வரவு செலவு திட்டமும் அமைந்திருப்பதாக கூறுகின்றார்கள். இது வெறும் பொய்யான அதாவது அப்பட்டமான பொய்யான கருத்துகள். இந்த கருத்துகளுக்கு எங்களுடைய அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர்களோ அல்லது ஜனாதிபதியோ இல்லாட்டி பிரதமரோ எங்களுடைய நிதி அமைச்சரோ அதாவது கவனம் செலுத்த வேண்டிய அவசரமில்லை. நாங்கள் எப்படி நாட்டை கட்டி எழுப்ப முடியும், எப்படி இந்த அதாவது நான் நினைக்கின்றேன் எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியை எடுத்துக்கொண்டால் சிறுபான்மையின மக்கள் ஒன்று சேர்ந்த ஒரு கட்சியாகத்தான் அது இருக்கின்றது. அது ஆரம்பிக்கையே அப்படித்தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. சிங்கள, தமிழ், முஸ்லீம் இன்ன மத பேதமின்றி அதாவது அமைக்கப்பட்ட ஒரு கட்சி. அதே வகையில் தான் இன்று இந்த மூவின மக்களும் சேர்ந்து, மூவின கட்சிகளும் சேர்ந்து இன்று இந்த ஆட்சியை அமைத்திருக்கின்றது. ஆகையால் எங்களுடைய இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக எங்களுக்கான போக்குவரத்து பாதையை நான் நினைக்கின்றேன், எங்களுடைய காங்கேசன் சென்ட்ரோயில் இருந்து கொழும்புக்கு வருகின்ற ரயில்வே போக்குவரத்து பாதையை கூடி இன்று புன்னாலி ஜங்ஷன் வரைக்கும் விஸ்தரிப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் எங்களுடைய இந்த வரவுசெலவு திட்டத்திலே எங்களுடைய அதாவது நிதி அமைச்சர் எங்களுடைய யாழ் மாவட்டத்துக்கு விஜயம் செய்த வேலை ஜூனியர் கல்லூரி 200 வருட காலமாக இயங்கி வருகின்ற அது ஒரு மாகாண சபைக்கு உட்பட்ட பாடசாலை. அந்த பாடசாலையிலே 35 வகுப்பறைகள் தேவைப்படுகின்றன. அந்த 35 வகுப்பறைகளும் இல்லாத நிலையில் தான் இந்த பாடசாலை இயங்கி வருகின்றது. இந்த பாடசாலைக்கு வகுப்பறை அமைப்பதற்கும் போக்குவரத்துக்கான வசதிக்கான ஒரு பஸ்ஸை வசதிக்காகவும் தளபாடங்களுக்காகவும் 55 மில்லியன் அவர் ஒதுக்கி இருக்கின்றார். அவருக்கு நான் இந்த இடத்திலே நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அத்தோடு எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்திலே 1.5 மாதத்திற்கு முன்னர் தீ அனர்த்தம் காரணமாக எங்களுடைய மார்க்கெட் அதில் அதாவது தீ அது அனர்த்த முகாமத்துக்கு உட்பட்டுள்ளது. அந்த வேளை நாங்கள் இதை எங்களுடைய நிதியமைச்சரின் கவனத்திற்கும் அதே போல் கௌரவ பிரதமரின் கவனத்திற்கும் கொண்டு வந்த வேளை உடனடியாக அந்த நஷ்டஈடு வழங்குவதற்காக 74 மில்லியனை அவர்கள் இந்த அரசாங்கத்தில் ஒதுக்கியிருக்கிறார்கள். அதே போல் 150 மில்லியனை எங்களுடைய நியூ மாடல் சந்தை அமைப்பதற்காக அவர்கள் ஒதுக்கி தந்திருக்கின்றார்கள். அதே போல் தீயணைப்பு கட்டிடம் தீயணைப்பு கருவி போன்றவற்றிற்காக 97 மில்லியனை இந்த அரசாங்கம் ஒதுக்கி தந்திருக்கின்றது. இவற்றுக்கு இந்த அரசாங்கத்திற்கு இந்த இடத்திலே நான் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்ட மக்கள் சார்பிலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த கிளிநொச்சி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே அங்கவீனம் முற்றுத்தான் இருக்கின்றார்கள். கடந்த கால அரசாங்கம் என்னத்தை செய்திருக்கின்றது, என்னத்தை விதைத்திருக்கின்றது? வடக்கு கிழக்கு உட்பட 90,000 பெண்களை விதவைகளாக ஆக்கி வைத்திருக்கின்றார்கள். 12,000 மேற்பட்டவர்கள் புனருத்தாரணம் செய்து வீதிகளிலே விடப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல் 9,000 சிறுவர்கள் இன்று சிறுவர் காப்பகத்திலே வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதற்கு மேலாக 30,000 மேற்பட்டவர்கள் அங்கவீனம் முற்றிருக்கின்றார்கள். இவர்களுக்கு கடந்த கால அரசாங்கத்தில் எந்த விதமான நிவாரணமுமே வழங்கப்படவில்லை. எங்களுடைய நல்லாட்சி அரசாங்கத்தின் ஊடாகத்தான் இவர்களுக்காக மாதம் 3,000 ரூபாய் அதாவது நாங்கள் கொடுப்பதற்கு கடந்த வருடத்திலிருந்து ஆரம்பித்திருக்கின்றோம். அதற்கான நிதியை இனி வரும் வரவு செலவு திட்டத்தில் கூடுதலான நிதியை ஒதுக்கி இவர்களுக்கு 30,000 பெயரையும் இனம் கண்டு அவர்களுக்கு இந்த நிதியை கட்டாயம் எங்களுடைய நல்லாட்சி அரசாங்கமானது வழங்க வேண்டும். ஆனால் கடந்த கால அரசாங்கம் செய்த அநியாயத்துக்கு எங்களுடைய அரசாங்கத்தில்தான் பிராயச்சித்தம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு அப்பால் கடந்த கால அரசாங்கம் என்னத்தை செய்திருக்கின்றது? வெளிநாடுகளிலே கடன்களை வேண்டியது இந்த அரசாங்கத்திற்கு கடனில் தான் தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த அரசாங்கம் அவர்களுடைய கடனை தான் கட்டி கொண்டு வருகின்றதே தவிர இவர்கள் கூறுகின்றார்கள் இந்த நல்லாட்சி அரசாங்கம் கொண்டே மக்களை வீதியில் இறக்குவதாக. சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் வரியை அறவிடத்தான் வேண்டும், வரியை நீக்கத்தான் வேண்டும். ஒரு அதாவது ஒரு கம்பெனியை துறப்பது லாப நோக்கத்திற்காக, நட்டத்தில் போவதற்கல்ல. எதிர்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் கதையிலே கேட்டால் இந்த நல்லாட்சி அரசாங்கமானது நட்டத்தில் தான் ஓட வேண்டும், வீதியில் தான் இறங்க வேண்டும். இவர்களுக்கு தகுதியான அதாவது அரசாங்கமாக இவர்கள் கடந்த காலம் இருந்திருக்கின்றார்கள். இருந்திருந்தால் ஏன் 2 வருடம் அவர்கள் தங்களுடைய காலத்தை வீணாக்கி அவர்கள் அதாவது தேர்தலுக்கு வந்தார்கள்? இவர்களுடைய அட்டூழியம் அகோரம் தாங்க முடியாத சந்தர்ப்பத்தில் அதாவது கடவுள் இவர்களை வீதியில் இறக்கி நல்ல ஒரு அரசாங்கத்தை நல்ல அரசியல் தலைவர்களின் கைகளில் பேரப்படுத்தி இருக்கின்றது. இந்த அரசியல் தலைவர்கள் கடந்த காலங்களில் விட்ட பிழைகளை கடந்த கால அரசியல் தலைவர்கள் விட்டது போல் அல்லாது இப்ப இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் எங்களுடைய இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே வடக்கு கிழக்கு இணைக்க வேண்டும், வடக்கு கிழக்கு இணைத்து எங்களுடைய மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும். எப்படி தெற்குள்ள அதாவது பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த மக்கள் ஒற்றுமையாக வாழ்கின்றார்கள் அதே ஒற்றுமையைத்தான் எங்களுடைய சிறுபான்மையின மக்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். அவர்கள் அதே நேரம் எங்களுடைய தீர்வு திட்டத்தையும் அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். கட்டாயம் இந்த நல்லாட்சி அரசாங்கமானது ஓரிரு இனவாதிகளுக்காக எங்களுடைய சிறுபான்மையின மக்களை வீதியிலே இறக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தா பரவாயில்லை, இவர்கள் அதாவது செயற்கையாகவே எங்களை மன ரீதியாக கூடி பாதிக்கப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகையால் ஆனால் இன்று சிறு சிறு குற்றங்கள் இருப்பதாக ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருத்துக்களை வைத்திருக்கின்றார்கள். கடந்த காலம் எங்களுடைய கௌரவ பிரதமர் அவர்கள் கடந்த வருடம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த வேளை கிளிநொச்சி மாவட்டத்திலே கச்சேரியில் நடைபெற்ற கூட்டத்தில் அதாவது எங்களுடைய பொதுமக்களும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த வேளை அவர்கள் ஒரு சிலர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். ராணுவத்தின் ஊடாக புலனாய்வுகள் வந்து எங்களை அதாவது தொந்தரவு படுத்துவதாக உடனடியாக எங்களுடைய கௌரவ பிரதமர் அவர்கள் ராணுவ தளபதிக்கு தொலைபேசி மூலம் கதைத்து இனிமேல் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் இவர்களுக்கு தொந்தரவு படுத்த கூடாதுண்டு. ஆனால் இன்றைய நல்லாட்சி அரசாங்கத்தில் எங்களுக்கு தொந்தரவு படுத்துவதாக நாங்கள் கேள்விப்படவில்லை. அப்படியாக இருந்தால் நீங்கள் போலீஸ் நிலையங்களில் உங்களுடைய பிரச்சனைகளை கூறலாம். இதற்கான நடவடிக்கைகளை எங்களுடைய அரசாங்கம் எடுக்கின்றது. ஆனால் உங்களுடைய ஒரு சில அரசியல் தேவைக்காக எங்களுடைய நல்லாட்சி அரசாங்கத்தை முடக்க வேண்டாம். உங்களுக்கு தேவையானால் எங்களுடைய நல்லாட்சி அரசாங்கத்தில் சேர்ந்து நீங்கள் நல்லாட்சியை நடத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்களுடைய தனிப்பட்ட ரீதிக்காக எங்களுடைய நாட்டு மக்களை வீதியில் இறக்க கூடாது. இனிமேலும் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் நாங்கள் இருக்கின்ற வேளை இந்த எதிர்கட்சியில் இருக்கின்றவர்களுக்கு இந்த நாட்டு மக்கள் விலை போக கூடாது என்பது எங்களுடைய நோக்கம். ஏனென்று சொன்னால் இவர்களுக்கு நீங்க விலை போகும் பட்சத்தில் எங்களுடைய சிறுபான்மையின மக்கள் தான் பாதிக்கப்படுகின்றார்களே தவிர இந்த பெரும்பான்மையினத்தை சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் இல்லை. ஆகையால் இவர்களுக்கு தெரியவும் மாட்டது. கிராமம் தோறும் போய் சென்றால் தான் தெரியும் எங்களுடைய அதாவது இந்த சிறுபான்மையின மக்கள் எப்படி தங்களுடைய கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு வருகின்றார்கள். இன்று கூட மூன்று நேர உணவுக்கு கஷ்டமான நிலையில் எங்களுடைய மக்கள் கிராமங்களில் இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும் 25 வருட காலமாக அதாவது கிட்டத்தட்ட 35 முகாம்களில் கிட்டத்தட்ட 30,000 குடும்பங்கள் அதாவது இன்னும் சொந்த இடத்துக்கு செல்லவில்லை. ஆனால் இன்று நல்லாட்சி அரசாங்கத்தின் ஊடாக கிட்டத்தட்ட 6,000 ஏக்கர் காணிகளை எங்களுடைய இந்த அரசாங்கம் அதாவது மக்களின் சொந்த காணிகளை வழங்கி இருக்கின்றனர். அதற்கு இந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்கு இந்த இடத்திலே நான் எங்களுடைய அதாவது கிளிநொச்சி யாழ்ப்பாணம் அதே போல் திருவோணமலை மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் போன்ற மாவட்ட மக்கள் சார்பிலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். 25 வருட காலமாக அரசாங்கம் கடந்த கால அரசாங்கம் அதை கட்டி வைத்திருந்தது. இன்று எங்களுக்கு எவ்வளவு இதனால் எவ்வளவு நட்டத்துக்கு நாங்கள் உள்ளாகி இருக்கின்றோம் என்பதை இந்த கடந்த கால அரசாங்கம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உணர்வுகள் இல்லையா? அவர்களுக்கு இருக்கிற உணர்வுகள் போல்தான் எங்களுக்கு உணர்வுகள் இருக்கின்றன. இவர்கள் இன்று பாருங்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கில் மலையங்களில் எத்தனையோ பாடசாலைகள் கட்டவில்லை, வைத்தியசாலைகள் கட்டவில்லை, அதேபோல் எங்களுடைய விழுந்த சொத்துக்களை இவர்கள் பெற்றுக் கொடுக்கவில்லை. அம்பாந்தோட்டையிலே அவர்கள் தங்களுக்கு துறைமுகத்தை கட்டி வைத்திருக்கின்றார்கள், அதே போல் விமான தளத்தை கட்டி வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் கார்னாரில் இருந்து அம்பாந்தோட்டைக்கு போவதற்கு புறம்பாகத்தான் காசு களவெடுக்க வேண்டும் அங்கே அதாவது போக்குவரத்து வசதிகளுக்கு. இதை விட கட்டுநாயக்கா விமான தளம் அதாவது மையமாக இருக்கின்றது. அதில் இருக்கின்ற அந்த விமான தளம் இருக்கின்ற வேளைகளில் தங்களுடைய சுயநலத்துக்காக கடந்த கால அரசாங்கத்தில் இருந்த முன்னாள் ஜனாதிபதி அதாவது தம்பி அண்ணன் போன்றவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய சுயநலத்துக்காகவும் அவர்களுடைய பிள்ளை இருக்கிறார் அவருடைய சுயநலத்துக்காகவும் அவர்கள் அங்கே அமைத்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு தெரியாத இன்னுமே இந்த முகாம்களில் எங்களுடைய தமிழ் பேசும் மக்கள் தங்களுடைய சொந்த இடமான வலிவடக்கு பிரதேசத்துக்கு செல்லாது இருக்கின்றார்கள் என்பதை இவர்களுக்கு தெரியாதா? தெரியாது விட்டால் தற்பொழுது போய் பார்க்க முடியும் அவர்களுக்கு. அத்தோடு இன்னுமே எங்களுடைய அதாவது வலிவடக்கில் உள்ள எங்களுடைய மயிலட்டி காபர் அது அந்த காலங்களில் அந்த மயிலட்டி காபரில் இருந்து ஏற்றுமதி செய்திருக்கின்றோம் நாங்கள் அந்த கடல் உணவுகளை. ஆனால் அந்த அந்த மயிலட்டி காபரை கூட இன்னுமே திறந்து விடவில்லை. அந்த காபரை நாங்கள் அந்த மக்களின் பாவனைக்கு விடும் பட்சத்தில் அரசாங்கத்தில் தங்கி வாழ்வதற்கு எங்களுடைய மக்கள் தயாராக மாட்டார்கள். அந்த அப்படியான அந்த பிரதேசங்களை வலிவடக்கு பிரதேசம் இன்னுமே ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. மிகுதி நிலங்கள் இதை கட்டாயம் இவர்கள் அதாவது மக்களின் கைகளில் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அது வந்து விவசாயம் செய்யக்கூடிய ஒரு நிலம். இன்று நல்லாட்சி அரசாங்கத்திலே விவசாயிகளுக்கு கூடுதலான சலுகைகளை வழங்கப்பட்டிருக்கின்றன. அதாவது உழவு இயந்திரங்கள் கூடி வழங்குவதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இது வரவேற்கத்தக்க ஒன்று. எங்களுடைய பாமர மக்களுக்காக அவர்கள் இவ்வளவு சலுகையை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த சலுகைகள் போல் இதை பாவிப்பதற்கு அவர்களுடைய சொந்த காணிகளையும் இவர்கள் அதாவது விடுவிக்க வேண்டும். வலிவடக்கில் இவர்களுடைய தனியார் காணிகளை விடும்படித்தான் நாங்கள் கூறுகின்றோம். இன்று கடந்த கிழமை எங்களுடைய மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்கள் தான் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் அதாவது கிறிஸ்துமஸுக்கு வந்த வேளை முகாம்களில் இருந்த மக்களை பார்வையிட்டார். 6 மாதத்திற்குள் அந்த முகாம்களில் உள்ள மக்களை அவர்களை அவர்களுடைய இடத்துக்கு அனுப்புவோம் என்று கூறினர். ஆனால் இன்று மட்டுக்குமே அந்த சொந்த இடத்துக்கு அனுப்ப முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அதை ராணுவம் கட்டிப்பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இவர்கள் 180 வீடுகளை கொடுத்திருக்கின்றனர். கடந்த கிழமை ஜனாதிபதி யாழ் மாவட்டத்திலே வந்து வழிவடக்கில் 150 வீடுகளை கொடுத்திருக்கின்றார்கள். அது வந்து அரச காணியிலே முகாமில் இருக்கின்ற பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காணிக்குரியவர்களும் காணிக்குரிய அவர்களின் பிள்ளைகளும் இன்று மட்டும் முகாம்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் அந்த 150 வீடுகளை கொடுத்ததற்கு அரசாங்கத்துக்கு நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். சொன்னால் அவர்கள் சொந்த காணி இல்லாதவர்களுக்கு தான் அந்த காணியில் 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடுகளை கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குடும்பங்கள் சார்பில் நான் இந்த அரசாங்கத்துக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய வரவு திட்டத்திலே எங்களுடைய அதாவது நிதியமைச்சர் கூறியிருக்கின்றார், 50,000 வீடுகளை கட்டி கொடுப்பதாக. அந்த 50,000 வீடும் அந்த எங்களுடைய மக்கள் வாழ்கின்ற காலநிலை கேட்ட வகையில் அந்த வீடு கட்டி கொடுக்கப்பட வேண்டும். இன்னொருவரின் வியாபாரத்திற்காக எங்களுடைய மக்களை அதாவது அந்த கிராம மக்களுக்கு பலன் அளிக்காத வகையில் அந்த வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்று கூறிக்கொண்டு இந்த வரவு செலவு திட்டம் எங்களுடைய அதாவது சிறுபான்மையின மக்களுக்கு உகந்த வகையில் அதாவது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. சிறுபான்மையின மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். ஆகையால் இந்த சிறுபான்மையின மக்களுக்கு நல்லதாக அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த இடத்திலே சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றி கூறிவிட வேண்டும். நன்றி.